நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உலகோர்க்கு உணவளிக்கும் உன்னத பணியில் இருப்பவர்கள் உழவர் பெருமக்கள். அந்த உழவர் பெருமக்களுக்குரிய தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருவது கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இப்படிப்பட்ட மகத்தான பணியில் ஈடுபட்டிருக்கும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அமைய பெற்றதுதான் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம சமுதாய வானொலி நிலையத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற குரலுக்கு ஏற்ப பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய பண்பை பற்றி எடுத்து சொல்ல வந்திருக்கிறாங்க ஜேசி மேல்நிலைப்பள்ளி மாணவி புவனேஸ்வரி. வணக்கம் நண்பர்களே. மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம வழங்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிலையத்துக்கு டி புவனேஸ்வரி வந்திருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல வேளாண்டிபாளையம் ரோட்ல ஜேசி மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அங்கே 10th படிச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் தனியார் ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட அளவிலான திருக்குறள் பேச்சு போட்டியில் வந்து முதலாம் இடத்தை வென்று அதுக்கு மேலே மாநில அளவிலையும் முதல் பரிசை வென்றுக்கிறாங்க. இப்போ அதை பற்றி அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் புவனேஸ்வரி, உங்களை பற்றி சொல்லுங்க.
ஹலோ, என் பேர் புவனேஸ்வரி. நான் ஜெய்சி மேல்நிலை ஸ்கூலில் 10th வகுப்பு படிக்கிறேன். எங்கள் அப்பா வந்துட்டு டைல்ஸ் ஒர்க் கான்ட்ராக்டர் தான். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எங்கள் அண்ணன் 12th படிச்சுட்ருக்கான். இப்போ சமீபத்தில் திருக்குறள் பேச்சு போட்டி, அதாவது லாரல்ஸ்குள்ளே நடந்துச்சு. இந்த மாதிரி திருக்குறள் பேச்சு போட்டி மாவட்ட அளவில் நடந்துச்சு. அதில் நான் 9th 10th கேட்டகரியில் மாவட்ட அளவில் முதலிடம் வந்து அதுக்கப்புறமும் சென்னைக்கு போய் மாநில அளவில், அதாவது 10 மாவட்டங்கள் என்னோட சேர்த்து 10 மாவட்டங்கள் வந்திருந்தாங்க. அதுலேயும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மாநில அளவில் சென்னையில் திருக்குறள் பேச்சு போட்டி நடத்தி இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்.
வாழ்த்துக்கள். நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் முதல்ல புவனேஸ்வரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்கள் பள்ளியிலிருந்து மொத்தம் எத்தனை பேர் இதில் கலந்து கொண்டாங்க? 10 மாவட்டத்திலிருந்தும் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை பேர் வந்திருந்தாங்க? என்ன மாதிரி தகுதி சுற்றுலாம் நடைபெற்றுச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்போது இங்கே மாவட்ட அளவில் வந்துட்டு 2 சுற்று வச்சாங்க. முதல் சுற்றில் தனித்தனியாக, அதாவது கிளாஸ் வைஸ் தனித்தனியாக 10 பேராக பிரித்து விட்டுட்டாங்க. அதுலேருந்து அந்த தனியார் பேச்சு போட்டியிலேருந்து அங்கேருந்து ஒரு ஜட்ஜு வந்து அதில் 10 பேர்த்தில் 2 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமும் 2வது சுற்று நடத்தி அதுலேயும் வந்துட்டு 3 பேர் தான். அதுதான் 1st, 2nd, 3rd. அதில் நான் 1st, அதாவது மாவட்ட முதலிடம், கோவை மாவட்ட முதலிடம் நான் வந்தேன்.
பொதுவாக திருக்குறள் ஒப்புவித்தல் 1330 குரட்பாக்கில் சொல்லுவாங்க, அதிகாரத்தை சொன்னால் சொல்லுவாங்க, முதல் அடியை சொன்னால் சொல்லுவாங்க இல்லைங்களா. உங்களுக்கு வந்து பேச்சு போட்டி என்ன தலைப்பு, எப்படி இதுக்காக தயார் பண்ணீங்க?
இதோட தலைப்பு என்னென்னா, இப்போ வந்துட்டு கேட்டகரி வைஸாக பிரிச்சுருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போது 9, 10 கேட்டகரி, எங்களுக்கு என்ன தலைப்புனா தீப்பினி தீண்டல் அரிது, அதாவது மாவட்ட முதலிடம் அதுக்கப்புறமும் மாநில அளவுக்கு போகிறதுக்குரிய இதுதான் வந்து அந்த தலைப்பு. அதாவது தீப்பினி தீண்டல் அரிது, அதோட பொருள் என்னென்னா, இப்போ வந்துட்டு பகுத்து உண்ணும், அதாவது பகுத்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்னும் தீப்பினி தீண்டாது, இதுதான் பொருள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் பண்ணி சாப்பிட்றவனுக்கு என்றைக்குமே அந்த பசிங்கிற ஒரு கொடிய நோய் கண்டிப்பாக இருக்காது. அதோட குரல் என்னென்னா, பாத்தூன் மறி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அறிது, இதுதான் அதோடைய குரல்.
அதாவது இந்த பகுத்துன்றது வந்து இப்போ ரொம்ப கம்மி ஆயிட்டு வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்குது, எல்லாமே நமக்கு தான் வேணும் அப்படிங்கும்போது அந்த பகுத்து உண்பது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. நல்ல அருமையான தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பேசுனீங்க அதுங்க, சொல்லி காமிக்கிறீங்களா?
நான் சொல்லி காமிக்கிறேன். தலைப்பு தீப்பினி தீண்டல் அரிது. பகுத்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்னும் தீப்பினி தீண்டாது என்பதைத்தான் பாத்தூன் மறி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது என்கிறது வள்ளுவம். மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறும் மணிமேகலை தான் பசிப்பினியை பற்றி அதிகமாக சிந்தித்த முதல் தமிழ் காப்பியம். மானம் குலம் வன்மை கல்வி அறிவுடைமை தானம் தவமுயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசிவந்திட பறந்து போம் என்று பசியினால் ஏற்படும் பாதிப்புகளை விரிவாக விளக்குகிறது ஓர் பழம்பாடல். பசியினால் வருந்துகின்றவர்கள் எந்த தேசத்தவராயினும் எந்த சாதியினராயினும் எந்த செய்கையினராயினும் எந்த சமயத்தவராயினும் அவர்கள் அப்பசியை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம் என்று விளக்கினார் நம் வள்ளல் பெருமான். பசி என்னும் ஓர் பெரும் பாவி பயலே என்று வள்ளலார் விழிப்பதிலேயே பசிக்கு எதிரான அவருடைய கோபம் அங்கே வெளிப்படுகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் என்று இதயம் முழுவதும் ரணமாகி நிற்கிறார். இவ்வாறு மக்களை வருத்தும் தீப்பினி தீண்டல் அரிது எப்போது என்றால், உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தமியர் உண்டலும் இளமே என்று புறநானூற்று வரிகள் கூறுவது போல பகுத்துண்ணும் போதுதான் அது அரிதாகும். அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை. ஆனால் சமயங்கள் வறுமையினால் வாடுபவனை தேடிச் சென்று உதவ வேண்டும் என்பதே கட்டாய கடமையாக விதித்துள்ளன. பெறுபவனின் தேவையறிந்து தன் வாயை திறப்பதற்கு முன்பே தருபவன் உதவ வேண்டும் என்று சமயங்கள் வடிவித்துள்ளன. இதைத்தான் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றையெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து என்று ஈகையை பற்றி குரல் கூறுகிறது. மாடு பிடித்த கையில் ஏடு பிடிக்க வைத்த மகராசனை இந்த நாடே அறியும். அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆங்கோர் ஏழையருக்கு எழுத்தறிவித்ததோடு மதிய உணவையும் வழங்கிய பெருமை கர்மவீரர் காமராசரையே சாரும். ஆபுத்திரன் கைகளில் இருந்த அமுத சுரபி மணிமேகலையின் கைகளுக்கு வந்த பின் தீப்பினி தீண்டல் அரிதாகி சிறைச்சாலைகள் எல்லாம் அறச்சாலைகளாக மாறின. ஆனால் நம் கர்மராசர் காமராசரையா அவர்களின் கைகளுக்கு வந்த ஆட்சி எனும் அமுத சுரபியால் அறச்சாலைகள் எல்லாம் கல்வி சாலைகளாக மாறி இன்று அனைவருக்கும் கல்வி திட்டம் என்ற நிலை வர வளர்ந்துள்ளது. இனி ஒருபோதும் தமிழ்நாட்டு மாணவர்களை தீப்பினி தீண்டாது. ஏன் தெரியுமா நண்பர்களே? இன்று நம்மவர்கள் விடியும் என்று விண்ணை பார்ப்பவர்கள் அல்ல, முடியும் என்று தன்னை பார்ப்பவர்கள். நிழல் தேடிச் செல்லும் வாய்ப்புக்காக நம்மவர்கள் காத்திருப்பதில்லை. தன் நிழலில் 100 பேரையாவது உட்கார வைக்கும் உழைப்பு மிகுந்தவர்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய பாரதியையும் தன் கவச குண்டலங்களையும் தன் இன்னுயிரையே தாரை வார்த்து கொடுத்த கர்ணனையும் மயிலுக்கு போர்வை கொடுத்த பேகனையும் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியையும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய கலியுக பேகனை பற்றி தெரிந்திருக்கிறோமா? அறிய வேண்டுமா நண்பர்களே? யாரவர்? நீங்கள் எண்ணுவது போல திரைத்துறையை சார்ந்தவர் அல்லர். பேகனை போலவே மயிலுக்கு போர்வை கொடுத்தாரா? ஆம் நண்பர்களே, மயிலுக்கு அல்ல, மனித உயிர்களுக்கு. கோவை மாநகரில் வெட்ட வெளியில் கொட்டும் பணியில் 2 முதியவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் குளிர்தாங்காமல் விடுவதற்குள் இறந்து விட்டனர். அச்செய்தியை கேட்டு மனம் நொந்து விவேகானந்தரின் வாக்கியமான நீ யாருக்கு உதவி செய்கிறாயோ அவர் முகம் உனக்கு தெரியக்கூடாது, உன்னிடம் உதவி பெறுபவனின் முகம் உனக்கு தெரியக்கூடாது என்ற பொன்மொழியை கையில் எடுத்தார். அவர் எங்கள் கோவை மாநகர் என்றாலும் எனக்கும் தெரியாது, அவர் பெயர் மட்டும் விஸ்வநாதன் என்ற அளவில் தெரியும். ஆம், உலகின் முதல் பணக்காரர் பில்கேட்ஸ் ஏழை நாடுகளுக்கு 1999 12,000 கோடி ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளார். எய்ட்ஸ், காச நோய், மலேரியா போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய அந்த தனி நபரின் உதவி அமெரிக்க அரசின் உதவியை விட அதிகம். இஸ்லாம் வழியில் திருமந்திரத்தை செயல்படுத்தியவர் ஓர் கிறிஸ்தவ பில்கேட்ஸ். இதைத்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் பொய்யாமொழி புலவரும் அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். இறைவன் தனது பிள்ளைக்கு பாலை கொடுத்தார், அப்பருக்கு சூளை கொடுத்தார், தோழனுக்கு ஓலை கொடுத்தார், வாசகனுக்கோ நூலை கொடுத்தார். ஆயினும் இறைவன் திருஞான சம்பந்தருக்கு பசி என்னும் தீப்பினி வந்தவுடன் அப்பிள்ளைக்கு பாலை கொடுத்தார். ஆனால் நம் திருவள்ளுவ நாயனாரோ நமக்கெல்லாம் முப்பாலையும் கொடுத்தார் என்று வீழ்வது நாமாயினும் வாழ்வது வள்ளுவமாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஏற்ற இறக்கத்தோட முக பாவனையோட ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா வேற இருந்தது. சரிம்மா, மாநில அளவிலயும் சரி மாவட்ட அளவிலயும் சரி முதலிடம் வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? உங்க வீட்டுல உங்க பள்ளிக்கூடத்துல எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவி இருந்தது?
ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு இந்த போட்டி கண்டக்ட் பண்ணது வந்துட்டு எங்களுக்கு எக்ஸாம் டைம்ல தான். எங்களுக்கு படிக்கிறதா இல்ல இதை பாக்குறதான்னு எங்களுக்கு தெரியல. இதுல நாங்க எக்ஸாம் முடிஞ்சு 26 வந்துட்டு அங்கே காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 25 தான் எங்களுக்கு எக்ஸாமே முடியுது. எங்களுக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் ரெடி பண்ணி தந்துட்டாங்க, ஆனால் 25 மத்தியானம் உட்கார வச்சு எங்கள் மிஸ், அதாவது அனுராதா மிஸ், எங்கள் பூங்குடி மிஸ், எங்கள் காந்தி ஜெயந்தி மிஸ் மற்றும் எங்கள் கிளாஸ் மிஸ் மகாலட்சுமி மிஸ், அதுக்கப்புறம் எங்கள் பிரின்சிபல் அதாவது திருமதி புனிதா சந்திரசேகர், இவங்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தாங்க. எங்க மிஸ் உட்கார வச்சு நீ ட்ரெயினுக்கு போகட்டி கூட பரவாயில்ல, நீ உட்காந்து படிச்சுட்டு போ, நீ எனக்கு சொல்லி காமிச்சிட்டு போ, ஏன்னா எனக்கு 2:30 ட்ரெயின் அங்க, என்ன மத்தியானம் உட்காந்து படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி, அதாவது பார்க்காம கூட சொல்லி பார்க்கல, நான் அப்படியே படிச்சுட்டு தான் போனேன். போய் நான் ட்ரெயின்ல போகும்போது படிச்சுட்டே போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத, நீ எக்ஸாம்லாம் எதுவும் பார்க்காத, நீ அங்கே போயிட்டு ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வா, நீ நல்லா மட்டும் பேச உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தன்னால் வரும் அப்படின்னு சொன்னாங்க. உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் எங்கள் மிஸ்ஸு, எங்களோட மேடம் எல்லாருமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்தாங்க. எனக்கு
திருக்குறள் என்ன சொல்லுது, ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்ட தாய். உங்கள் அம்மா அப்பா இங்கே வந்திருக்கிறாங்க, சரி அவங்க கிட்ட ஓரிரு வார்த்தைகள் கேட்கலாம். அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்லுங்க, உங்க பொண்ணு வந்து இந்த பேச்சு போட்டியில கலந்து பேசும்போது நீங்க பாத்திருப்பீங்க, மாவட்ட அளவிலையும் பாத்திருப்பீங்க, மாநில அளவிலையும் பாத்திருப்பீங்க இல்லையா, சொல்லுங்க உங்க மனநிலை எப்படி இருந்தது?
மனவலை நல்லா தான் இருந்துங்க. பேச பேச எனக்கு நான் கண்ணீர் வந்துடுச்சு, சொல்லவே நல்லா இருந்தது. அப்புறம் எப்போ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலோ வாங்கலோ அப்போ தான் எனக்கு பார்த்தேன், அப்போயே நான் அழுதுட்டேன்.
ரொம்ப அருமையாக அம்மா சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பேச முடியல, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் பொன்கணீர் பூசல் தரும்னாரி. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அழுக தான் வருது இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அழுக தான் வரும். சரி, அக்டோபர் 16 வந்து வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு நாள், சரியான நேரத்தில் சரியான தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாநில அளவில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்க.
மாநிலம்னு பார்த்தீங்கன்னா எங்க கூட 9 பேர் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரியோ திறமையுள்ளவர்கள் தான் அங்கே வந்திருந்தாங்க, என் கூட 9 பேர் வந்திருந்தாங்க. அவங்களோட நான் போட்டி போட ஜெயிக்கிறதுனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் அப்படியே ஸ்டேஜ்ல உட்காடுறேன், எனக்கு எல்லாம் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அவங்கள பார்த்தோன்னே அவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க, நானா வரப்போறேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்டா தான் பேசினேன், கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம லாஸ்டா பேசுறோம், அவங்களுக்கு என்னென்னலாம் கமெண்ட்ஸ் ஜட்ஜ் என்ன கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களும் அவ்வளோ அழகா பேசினாங்க, என்னை விட நல்லா பேசினாங்க. ஆனா சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ்னால அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காம போயிடுச்சு, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என் கூட நல்லா காம்படிஷன் போய் ஹெவி. அதுக்கப்புறம் நான் தான் லாஸ்ட்டா பேசினேன், எனக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு பேசினேன், அவ்வளோ அழகா பேசினா, நான் நினைச்சேன் அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா என்னோட டேலண்ட்டை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தந்தாங்க, ஆனா நான் போய் பேசும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன், சரி நம்ம பேசி முடிச்சேன் என்ன கமெண்ட்ஸ் தரப்போறாங்களோன்னு யோசிச்சேன். ஆனால் அவங்க ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு, 3 ஜட்ஜ் கிட்டத்தட்ட உட்காந்துருந்தாங்க. எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ கண்ணியமாக கட்டுப்பாடோட பேசுகிற, ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட உனக்கு முன்னாடி பேசுனவங்களாம் ரொம்ப டான்ஸ் ஆடிட்டுலாம் பேசுனாங்க, ஆனால் நீ வந்துட்டு இதுதான் இதுதான் அப்படின்னு பேசினேன், பாடி லாங்குவேஜ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க, உன்னோட உச்சரிப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அந்த காலத்திலேயே இருந்தாங்க கம்பராமாயணம் அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க, ஆனா வந்துட்டு நீ இஸ்லாம் பைபிள் குரான் புறநானூறு மணிமேகலிலிருந்து அந்தந்த காலத்துலலாம் கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்கேட்ஸையும் நீ சொல்லி எல்லாம் கரெக்டா கன்க்ளூஷன்ல அவ்வளோ அழகா இருந்துச்சு, உன்னோட கருத்தெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னாங்க. இதுதான் வந்துட்டு நான் வெற்றி பெறதுக்குரிய ஒரு இது சொல்லலாம்.
உண்மையிலேயே இந்த ஸ்கிரிப்ட எழுதி கொடுத்த உங்க தமிழாசிரியர்களுக்கு நன்றி இல்லையா புவனேஸ்வரி. தமிழாசிரியர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்க அதை வந்து அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமா சொல்லி காமிச்சிருக்கீங்க.
ஆமா, எங்களோட தமிழ் மிஸ்லாம் அவ்வளோ எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஒவ்வொரு தடவையும் சொல்லி சொல்லி காமிக்க சொன்னாங்க. நானும் அப்ப சொல்லி சொல்லி காமிச்சேன், எனக்கே சளிச்சு போச்சு, என்னடா இது ரொம்ப நேரம் சொல்ல வைக்கிறாங்களே. ஆனா அதோட வந்துட்டு அதோட எஃபெக்ட் பின்னாடிதான் தெரியுது எனக்கு, நான் பிரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன் உட்காந்து, ஓ இதுக்காக தான் நம்மளை வந்துட்டு இவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக என்னோட அனுராதா மிஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், எங்கள் ஆல் டீச்சர்ஸ்க்கு நான் வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல.
சரி, இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் மேடை பேச்சு அந்த மாதிரி இதெல்லாம் கலந்துட்டுருக்கிறீங்களா?
ஆ, நான் கலந்திருக்கேன், எவ்வளவோ கலந்திருக்கேன். ஆனால் நான் வந்து 9th படிக்கும்போது வந்துட்டு நான் போன காம்படிஷன் போகிறேன் எல்லாமே தோல்வி தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 காம்படிஷனுக்கு மேலே எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு தான் வந்தேன். அப்போ நான் கவலையே படலை, சரி பரவாயில்ல விடு அடுத்து பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலாம்னு நினச்சேன். ஆனா இப்போ 10th படிக்கிறேன், இப்போ 10th நான் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ரொம்ப அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் இருந்தாலும் வந்துட்டு நான் போன, அதாவது 10th நான் போன காம்படிஷன்ஸ் பூரா எனக்கு வெற்றியா தான் இதாக தான் கிடைச்சிச்சு, அதில் தான் தெரிஞ்சுக்கிச்சு. நான் வந்துட்டு 9th வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் பேச்சு போட்டி தான் என்னன்னே தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸுங்கெல்லாம் எனக்கு மோட்டிவேட் பண்ணி ஒரு தடவை ஸ்கூலில் பேச சொன்னாங்க அசம்பிளியில், அதை பேசினதுக்கு அப்புறம் தான் என்னை வந்துட்டு நீ பேச்சு போட்டிக்கு போ போன்னு எனக்கு மோட்டிவேட் கொடுத்து என்னோட பேரண்ட்ஸ் என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்தாங்க எனக்கு. இவங்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்து தான் நான் 9th வந்துட்டு போனதுக்கெல்லாமே வந்துட்டு தோல்வியா வந்தேன், அதுக்கு நான் அவ்வளவா கவலையே படலை. ஆனா இப்போ நான் வந்துட்டு இப்போ ஜெயிச்சேன் அப்படின்னா எனக்கு சரி ஓகே இவ்வளோதான் அடுத்து போகலாம். இப்போ நான் ஜெயிச்சதுக்கே நான் அவ்வளோவா வந்துட்டு சந்தோஷப்படல. சரி, அடுத்து இனி நம்ம இதை விட நம்ம பெரிய இது பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ.
கரெக்ட். அதாவது வெற்றியோட முதல் படி தோல்வி. என்ன சொல்லுவாங்க, தோல்வி வந்தா மனசுல எடுத்துக்க கூடாது, வெற்றி வந்தா தலைக்கு எடுக்க கூடாது அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்ப இந்த சந்தோஷம் கூட எனக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ டென்த் அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் பீரியட். பிற்காலத்தில் என்னவா வர ஆசைப்படுறீங்க?
நான் வந்துட்டு டாக்டரில் வந்துட்டு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு என்னோட ஆசை. ஆனால் வந்துட்டு முதல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாது இதுனா என்ன, டாக்டர்னா டாக்டர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மால் ஏஜ்லலாம் வந்துட்டு நம்ம டாக்டர் டாக்டர் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் 6, 7, 8 வர வர வந்துட்டு எனக்கு இதுலேயே நிறைய கோர்சஸ் இருக்குது, நம்ம எவ்வளவோ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் இந்த ஹார்ட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அதில் ரொம்ப ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் வந்துட்டு சரி நம்ம கார்டியாலஜிஸ்ட்லாம் ஆகலாம், நம்மளோட இதை கொடுக்கலாம், நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்துச்சு எனக்குள்ள.
அதாவது பொதுவாக 10வது +1 +2 வந்தாலே படிப்பு படிப்புன்னா எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் முதலே சொன்னீங்க பரீட்சை சமயம், ஆனால் உங்கள் நண்பர்களும் ஆசிரியர்களும் கொடுத்த உற்சாகத்தினால தான் இதில் கலந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களை மாதிரி சக மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாரும் பாத்தீங்கன்னா படிப்பு படிப்புன்னு தான் இருப்பாங்க இல்லையா?
இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம படிப்பு மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு இது தராது. அதாவது படிப்பை தவிர மத்த எவ்வளவோ வந்துட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இப்பெல்லாம் வந்துட்டு காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான் பாக்குறாங்களே தவிர இந்த படிப்பு படிப்புங்கிறது வேணும். இருந்தாலும் கூட இதெல்லாம் பாக்குறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன்ஸ்ல. இப்படிதான் இருக்கு நம்ம நாடு. இருந்தாலும் என்னோட ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னா, படிப்பு அதாவது ஸ்டடீஸ் ஓகே ஐ நோ தட் புரியுது, ஆனா வந்துட்டு படிப்பு படிப்புன்னு இருக்காதீங்க. வீட்டுல எல்லாம் திட்டுவீங்க பேரண்ட்ஸ் எல்லாம், படி படி அப்படி பண்ணி இப்படி பண்ணின்னு. அப்படிலாம் இருக்காதீங்க, படிங்க, உங்களுக்கு குத்தம் சொல்ல. ஆனா வந்துட்டு நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் சேருங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட காமிங்க. காமிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துட்டு லேட்டர் ஜென்ரேஷன்ஸ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, ஃப்ரீ அட்வைஸ், இது கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க.
புவனேஸ்வரி சொல்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கனவுகள் யாவும் ஈடேற பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நீங்கள் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அதாவது விவசாய சமுதாய வானொலி அவங்க தான் வந்துட்டு திறமையை காட்டுறதுக்காக இப்பெல்லாம் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்துட்டு இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு நம்ம சமுதாய வானொலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
கோயம்புத்தூர் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் திருக்குறள் பேச்சு போட்டியில முதலிடம் பெற்ற ஜேசி மேல்நிலைப் பள்ளி மாணவி புவனேஸ்வரி பேச கேட்டீங்க. திறமையுள்ள மாணவர்களை பள்ளிகள் இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக நமது சமுதாய வானொலி நிலையத்தில் அவங்களை பங்கேற்க வைக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2431-055. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
2431055.
2431-0055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.